السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே எல்லையற்ற புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கயாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியோ இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியார்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே சில கடமைகளை தந்திருக்கிறான். ஒரு ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது, இப்னு ஆதம் லி அலைக ஃபரீலத்துன் வலக அலைய ரிஸ்குன் இன் ஹாலஃப்தனி ஃபி ஃபரீலத்தி லம் உஹாலிஃப்க ஃபி ரிஸ்கிக். ஆதமுடைய மகனே, நீ எனக்காக செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள் இருக்கின்றன, அதே போன்று உனக்கு ரிஸ்கு தரக்கூடிய பொறுப்பு என் மீது இருக்கிறது. நீ எனக்கு செய்யக்கூடிய கடமைகளை குறைபாடு செய்தாலும் உனக்கு தரக்கூடிய ரிஸ்களை நான் குறைபாடு செய்ய மாட்டேன். நீ எனக்கு மாறு செய்தாலும், அந்த கடமைகளை நீ பால்படுத்தினாலும், உன்னுடைய ரிஸ்களை நான் எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ண மாட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். எனவே அடியார்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபானா பாலஹும் ஃபௌக பாலின் தரஜாத் லியத்தகித பாலஹும் பாலன் சுஹ்ரியா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பங்கு போட்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் ஒரே மாதிரியான தரத்திலே வாழ்வது கிடையாது. ஏழை, பணக்காரன், படித்தவன், படியாதவன், ஆண்கள், பெண்கள், இப்படி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கிடையிலே வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் யாருக்கு எந்த பங்கை கொடுத்தானோ அந்த பங்கை அவர்கள் சரியான முறையிலே இந்த வாழ்நாளிலே பயன்படுத்தி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அதாவது நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் இப்ப காணுகிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நாங்கள் ஒவ்வொரு தரத்திலே வாழ்ந்தாலும் ஒவ்வொரு தரத்திலே உள்ளவர்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலத்திலே ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படியாதவனோ ஆணோ பெண்ணோ சிறுவரோ பெரியவரோ எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தாலும், பட்டினியாக சில காலங்கள் கழித்தாலும், எப்படி பணக்காரனும் ஏழையும் வாழ வேண்டும் என்ற இரு சாராருக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞாபகத்துகளை கொடுத்திருக்கிறான். இந்த ஞாபகத்துகளை நாங்கள் பயன்படுத்தி அந்த ஞாபகத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர அல்லாஹ்வை நாங்கள் குறை சொல்லக்கூடாது. ஏன் அல்லாஹ் என்னை எப்படி படைச்சிட்டான், ஏன் நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், நான் தானே நல்லா இபாதத் செய்கிறேன், அல்லாஹ்வும் மறுத்த காஃபிருக்கு அல்லாஹ் இப்படி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான், பாவம் செய்யறவனுக்கு அப்படி கொடுக்கிறான், நான் தகச்சத்துள்ளவனுக்கு இன்னும் அல்லாஹ் எனக்கு சரியான ஒரு இறக்கப்படலை அப்படின்னு யாரும் அல்லாஹ்வை குறை சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தரத்திலே வைத்திருக்கிறான். இந்த தரத்திலே இருந்து கொண்டு இவர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், அந்த தரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆகப்பெரிய நன்றி அல்லாஹ் நமக்கு தந்ததை பொருந்திக் கொள்வது, ஆகப்பெரிய நன்றி அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதினானோ அதை பொருந்திக் கொள்வதன் அகப்பெரிய நன்றியை தவிர இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டுக் கொண்டு உலகத்திலே அந்த கோடீஸ்வரனை போல, இந்த பணக்காரனை போல, அந்த லட்சாதிபதியை போல, இன்னார போல நான் ஆகணுமே என்று உலகத்திலே ஆசைப்படுவதனால் தான் இன்று முஸ்லிம்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எல்லாம் அதாவது ஒரு பணக்காரனை பார்த்து நான் அவனை போன்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்ததனால் அவன் இருந்ததையும் விட இன்னும் பரம ஏழையாகி உலகத்திலே மக்களுக்கு முகம் காட்ட முடியாமல் ஒளிய வேண்டிய ஒரு நிலைமை தான் தன்னுடைய நிலைமையை பொருந்திக் கொள்ளாதனால். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தைக்கு நாலு குழந்தைகள், அந்த நாலு குழந்தைகளிலே ஒரு குழந்தை பரம ஏழையாக இருப்பான், மீதி மூணு பேரும் நல்ல வசதியுள்ளவர்களா இருப்பார்கள். அதனால் இது அந்த ஏழையாக பிறந்தவனுக்கு அல்லாஹ் இறக்கப்படவில்லை என்பதில்லை. அதே நேரத்தில் குடும்பத்திலே ஒருவன் வசதி உள்ளவனாக இருப்பான், ஏனையவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். அதனால் இந்த வசதி உள்ளவனோடு தான் அல்லாஹ் இறக்கப்பட்டான் என்பது கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை பங்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த பங்கு போடப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது எப்படி நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாங்கள் அதுக்கு மாற்றமான சுருக்குடைய வார்த்தைகள் பாவித்து நாங்கள் இன்னும் அதைவிட மோசமான நிலைமைக்கு போய்விடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஆகரத்தினுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானோ இவன் தான் புத்திசாலி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆகரத்து மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் மறந்துவிட்டோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஆசா பாசங்களை அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து நாங்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய உலகத்துக்காக வேண்டி கால நேரங்கள் கொடுத்து ஆகரத்தினுடைய அவல்களை செய்யாமல் வாழ்நாளை நாங்கள் பாழ்படுத்தி நாசமாய் கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். வேறொருத்தருக்கு போயிடும், என் சொத்து இன்னொருத்தருக்கு, என் சொத்துக்கு வேறு யாரெல்லாம் உரிமை கொண்டாடுவார்கள், நான் கோடீஸ்வரனா இருந்தேன், பெரிய பிராடோல போனேன், ஏசியில் இருந்தேன், எனக்கு ஏசி இல்லாம தூக்கம் போகாது. ஆனா இன்றைக்கு நீங்க எல்லா ஏழைகளும் பணக்காரரும் பிச்சைக்காரனும் நோயாளியும் எல்லோரும் போகக்கூடிய அந்த சந்துக்குள்ளையா போகணும், நீங்க எல்லோரும் நுழையக்கூடிய அந்த கபர்களையா போய் இருக்கணும், அந்த கபருக்கு எந்த பிள்ளையாவது வாப்பா ஏசி போட்டு கொடுத்தாரா, அல்லது எங்க வீட்டுக்கு ஃபுல் டைட் பண்ண ஊடு, அதனால வாப்பா வந்து எப்படி சொல்லி சந்தோஷம் ஆகிக்கணும்னு எந்த பிள்ளையிலாவது கபருக்கு டைல் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லது பெரிய அழகான மெத்தையை போட்டு கொடுத்தாங்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோரும் போவதை போன்றுதான் எல்லோரும், அதாவது பணக்காரர்களும் போக வேண்டும், அதே கபனை அணிய வேண்டும், அதே சந்துக்களை செல்ல வேண்டும், அதே கபரிலே நுழைஞ்சி அந்த தன்னந்தனியான மண்ணறையிலே தான் எல்லோரும் போய் சேர வேண்டிய இடம். ஆனால் இந்த உலகத்தினுடைய இந்த அற்ப காசு, உலகத்தினுடைய பெருமதி, உலகத்தினுடைய அதாவது அதிகாரம், உலகத்தினுடைய பேர் புகழ் இவைகளுக்காக நாங்கள் ஆகரத்தை விடுவோம் என்றால், ஆகரத்தினுடைய அமல்களை விடுவோம் என்றால், அல்லாஹ்வை சந்தோஷப்படுவதற்கு மாற்றமாக இந்த துனியாதாரிகளை புள்ள குட்டியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அமல்களை நாங்கள் விடுவோம் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைக்கு எல்லோரும் கைசேதமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க வேண்டி வரும். ஒரு பெரியார் சொல்லும் பொழுது அல் மௌத்து கஸ்ஸுன் குல்லுன் நாசி ஷாரிபுஹு வல் கபரு பாபுன் குல்லுன் நாசி தாகிலுஹு. மௌத்துன்றது ஒரு பானம், எல்லோரும் குடிச்சாங்க அந்த ட்ரிங்க, எல்லாரும் குடிக்கணும், யாரும் அந்த பானத்தை குடிக்க ஏதாண்டு சொல்ல இயலாது. வல் கபரு பாபுன் குல்லுன் நாசி தாகிலுஹு, கபருன்றது ஒரு வாசல், அதுக்குள்ள எல்லாரும் போய்த்தான் ஆகணும்னு சொல்றார். அதனால் எல்லோரும் போக வேண்டிய அந்த கபரு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கபர் ஒவ்வொரு நாளும் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் புழுப்பூச்சிக்கள் நிறைந்த வீடாக இருக்கிறேன், தன்னந்தனியாக வீடாக இருக்கிறேன், இருட்டறையாக இருக்கிறேன், நீ வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் கபர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஆகிரத்து கைரும் அபகா, ஆகிரத்துடைய வாழ்க்கை சிறந்தது, நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான வாழ்வையும் சிறந்த வாழ்வையும் விட்டுவிட்டு ஏன் நீங்க இந்த துனியாவுக்காக வேண்டிய கால நேரங்கள் கொடுத்துக் கொண்டு இதுக்காக வேண்டிய கூட வாழ்க்கையை கழிக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால துன்யாவை துன்யாவில சம்பாதிக்க கூடாது என்று இல்லை, நாங்கள் யாரிடத்திலும் பிச்சை வாங்காமல் நாங்கள் எங்களுடைய கரங்களால் சம்பாதிப்பதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய தன்மை. சம்பாதித்து வாழ வேண்டும், சம்பாதித்து தன்னுடைய மனை மக்களை நாங்கள், அதாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும். திருமணம் முடித்துவிட்டு மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பி இவர் இங்க உட்கார்ந்து கொண்டு அவன் அங்க வெளிநாட்டிலிருந்து சல்லி அனுப்புறா, இவர் இங்க நல்லா உட்கார்ந்து கொண்டு பொம்பல் அனுப்புற சல்லியை வச்சுக்கொண்டு வாழ்க்கையை கழிக்கிறான் என்றா, இவன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டான். மனைவிக்கு மாத்திரமல்ல, எந்த மாமாட கைய புடிச்சி கபில் தூ நிகாஹா, மாமா நீங்க பயப்படாதீங்க, அந்த புள்ளை எனக்கு தாங்க, நான் பொறுப்பெடுக்கிறேன், இவளுடைய முழு விஷயத்துக்கு நான் பொறுப்புண்டு. மாமாட கைய புடிச்சி எந்த மாப்பிள்ள அந்த பொம்பளையை வாங்கினானோ அந்த மாமாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் துரோகம் செய்து விட்டான், அந்த மனைவிக்கும் துரோகம் செய்தான். வெளிநாட்டுக்கு அனுப்பி மனைவியின் மூலமாக சம்பாதிக்க சென்றார்கள் எத்தனை ஆண்கள், அந்த பெண்களின் மூலமாக அவர்கள் பலவிதமான அடிகளையும் பலவிதமான முசீபத்துகளையும் சம்பாதித்து அங்கிருந்து காசு பணங்களை அனுப்புகிறார்கள். இவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு சில ஆண்கள் புக்கியிலையும் இதே போன்று மதுபானத்திலையும் போதை வஸ்துக்களையும் அந்த காசு பணங்களை செலவழித்துக் கொண்டு அந்த பெண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எத்தனையோ வீடுகளை எத்தனை ஆண்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாங்கள் ஆண்கள் எங்களுடைய கரங்களால் சம்பாதித்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், மனைவியை பாதுகாக்க வேண்டும். மனைவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் மனைவியை வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உண்ண கொடுக்க வேண்டும். அதுக்கு மாற்றமான சம்பாதிப்பும் அதுக்கு மாற்றமான முறையும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்றால் நாங்கள் ஆகப்பெரிய துரோகிகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விளங்கப்படுத்தினான், ஆகரத்துடைய வாழ்க்கை சிறந்தது, துனியாவுக்காக நீங்கள் ஆகரத்தை விட வேண்டாம். பணக்காரர்கள் பணத்துக்கு ஏமாந்து ஆகரத்தை மறந்து விட வேண்டாம். ஏழைகள் கஷ்டத்துக்கு பயந்து ஆகரத்தை விட்டுவிட வேண்டாம். அழகானவர்கள் அழகுக்கு மயங்கி ஆகரத்தை விட்டுவிட வேண்டாம். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு மயங்கி ஆகரத்தை விட்டுவிட வேண்டாம். எங்களுடைய கலீஃபாக்கள், எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்கள், தாபியங்கள், சகோ தாபியங்கள், அவர்களே எத்தனையோ பேர் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிமார்களே முழு உலகத்தையும் ஆட்சி செய்த அதர சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆட்சியாளர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எனவே ஆட்சியை வைத்து ஆகரத்தை விடக்கூடாது, காசை வைத்து ஆகரத்தை விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஆகரத்தினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நான் ஒரு நாளைக்கு மௌத்தா போறேன், என்னுடைய ரூஹ் ஒரு நாளைக்கு எடுக்கப்பட போகுது, நான் இன்றைக்கு எத்தனையோ ஜனாசாக்கள்ல போய் கலந்து கொள்றேன், எத்தனையோ ஜனாசாக்கள்ல போய் பார்த்துட்டு வரேன், நாளைக்கு என்னையும் ஒரு ஜனாதாவாக மக்கள் வந்து பார்ப்பார்கள். எத்தனையோ ஜனாதாவை சுமந்திருக்கிறேன், நாளைக்கு என்னையும் ஒரு ஜனாதாவாக சுமக்கப்படும். நான் எத்தனையோ ஜனாதாக்களை தொழுதிருக்கிறேன், என்னையும் நாளைக்கு இதே பள்ளியில அல்லது வேறு இடங்கள் எங்கேயாவது வைத்து என்னையும் மக்கள் ஜனாதாவாக தொழுவிப்பார்கள். அதே நேரத்திலே கபரஸ்தானுக்கு போறேன், எத்தனையோ ஜனாதாக்கள் அடக்கப்படுவது, அந்த இடத்துக்கும் நான் சமூகம் கொடுத்துட்டு வாரேன், நாளைக்கு என்னையும் ஒரு நாளைக்கு அந்த கபருக்குள்ள இறக்கி வைக்கப்படுமே என்ற சிந்தனையை நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய குடும்பத்தவர்களும் தோழர்களும் யாருமே மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, திடீர் திடீரென்று அதாவது மரணங்களை மௌத்தை கேள்விப்படுறோம். இப்படி இருந்தாரு, இந்த நேரத்தில் மௌத்து ஆயிட்டார், கார்ல ஏறினவரு ஏறிக்கொள்ள முடியல, காரை திறந்தவரு ஏறிக்கொள்ள முடியல என்றெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ நாங்கள் மௌத்துடைய செய்தியை கேள்விப்படுகிறோம். சிறிய வயசு குழந்தைகள், வாலிபர்கள், அதாவது சின்ன வயசு உலமாக்கள், இப்படி எல்லாம் நாங்கள் மௌத்தாகுவதை மரணிப்பதை கேள்விப்பட்டும் பார்த்துக் கொண்டிருந்தும் கூட நாங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஏமாந்து கொண்டிருப்பது தான் பெரிய கவலையா இருக்கிறது. எத்தனையோ வசதி உள்ளவர்கள், ஹஜ்ஜு கடமையானவர்கள், அந்த ஹஜ்ஜுக்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த காலத்திலே உலமாக்கள் குறைந்த காலம், மதரசாக்கள் குறைந்த காலம், தீன் ஒரு விதமான மக்களுக்கு மத்தியிலே சாதாரணமான அடிப்படையிலே தீன் இருந்தது.
அந்த நேரத்திலே மக்கள் சில சில காரணங்களை ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள். அந்த காலத்திலே உலமாக்கள் இல்லாத காலத்திலே தான் மக்கள் இப்படியான காரணங்கள் சொல்றாங்க. பார்த்தா இவ்வளவு உலமாக்கள் நிறைஞ்ச காலத்திலேயும் ஒவ்வொரு விதமான பயான், இங்கிலீஷ் பயான், சிங்கள பயான், மலை பயான், தமிழ் பயான், ஜோக் பயான், பாட்டு பயான், தவள பயான், நல்ல பயான், இப்படி எல்லாம் பயான் சீரிக்கு மேல சீரி அடுக்கி பயான் கேட்கிற காலத்திலேயும் அந்த காலத்துல எந்த காரணங்களை, எந்த சில மனத்தனமான காரணங்களை சொன்னார்களோ ஹஜ்ஜிக்கு போகாமல் இன்றும் மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ்வினுடையார்களே. அதனால் நாங்கள் அப்படியான காரணங்களை சொல்லாமல் எங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை தந்துவிட்டால் கட்டாயம் ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். யார் வசதி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ஜிக்கு போக வச்சிருந்தேன், மதரசா கட்டி கொடுத்தேன். மதரசா கட்டி கொடுக்கிறது நல்ல விஷயம். நீங்கள் ஹஜ்ஜிக்கு கடமையாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஹஜ்ஜ் நிறைவேற்ற வேண்டும். கடமையான ஹஜ்ஜை கட்டாயம் நிறைவேற்றுங்கள். அதற்கு பிறகு எல்லா காரியங்களும் செய்தால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சில அதாவது நொண்டி காரணங்கள், நல்ல படித்தவர்கள், திறமசாலின்னு சொல்றோம், புத்திஜீவின்னு சொல்றோம், டாக்டர், லாயர், ஜட்ஜ், இவர்கள் கூட சில சில சின்ன காரணங்களை வைத்து இதுவரைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லாத எத்தனையோ வசதி உள்ளவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஹஜ்ஜை முதலாவது நிறைவேற்ற வேண்டும். ஹஜ் கடமையானவர்கள் கட்டாயம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் யாருக்கு கடமையாகிவிட்டதோ இவர்கள் கட்டாயம் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த கொழும்பிலே ஒரு பள்ளி வாயிலே நான் ஜகாத்தை பத்தி ஒரு ஓதிவிட்டு ஒரு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ரோட்டுக்கு வந்தேன். பஸ் ஏறுறதுக்கு ஒருவர் வந்து அவருடைய வாகனத்தை நீ பார்த்து அதர எங்க போறீங்க ஏற்றினார். ஏற்றி சொன்னார், அதர நீங்க அன்றைக்கு லீவு நாள், அதனால அந்த மகளார் வந்திருக்கிறார். நீங்க இன்றைக்கு ஓதின் அந்த தலையங்கம் அது நல்லா இருந்தது, அதுல இந்த ஜகாத் ஜகாத் ஒரு வேர்ட் பாவிச்சீங்க அப்படின்னா என்னான்னு கேட்டார். அப்ப நான் அவரை பத்தி விசாரித்த நேரத்தில் அவர் சொன்னாரு, பல கோடிக்கு சொந்தக்காரர், பல ஃபேக்டரிக்கு சொந்தக்காரர், பல வாகனங்கள் வச்சு ஓட்டுறார், 100-200 பேர் அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள். இவர் இதெல்லாம் சொல்லிட்டு கேட்ட ஜகாத் என்ன அது அப்படின்னு கேட்டார். ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்ன ஒரு 10 நிமிஷம் வாகன தோரமாக்கி நிப்பாட்டுங்க, ஜகாத் என்னாண்டு விளங்கப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு விளங்கப்படுத்தணும்னே அவர் சொன்னார். அஜரத் சொல்ற மாதிரி பார்த்தா நான் 25 வருஷமா ஜகாத் கொடுத்தில்லை. அப்ப பின்னால் அவர் அடுத்த நாள் திரும்ப வர சொல்லி விளங்கப்படுத்தி மாஷால்லா அவர் நல்ல மனிதர், அதுக்குரிய அவ்வளவு விஷயம் அந்த ஜகாத்தை நிறைவேற்றினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடிக்கு மேல கோடி இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைகளை இன்னும் விளங்காமல் இருப்பதுதான் பெரிய கவலையாக இருக்கிறது. ஒரு கோடீஸ்வரருடைய ஜனாதாவுக்கு சென்றிருந்தோம். பெரிய ஒரு மனிதர், எல்லோரோடும் செல்வாக்குள்ள செல்வம் உள்ள மனிதர், அவருடைய ஜனாதாவுக்கு போன நேரத்தில் அவருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. அந்த ஜனாதாவை பள்ளியிலே கொண்டு வந்து வைத்தார்கள் தொலைப்பதற்கு. ஆனால் மகனை காணவில்லை. தொலை பாப்பா கபரில் அடக்கினே அவ்வளோ கோடிக்கும் மகன் சொந்தக்காரனாயிட்டான். நான் ஜனலோரத்திலிருந்து பார்த்தேன், வெளியில ஒரு மரத்தடியில மகன் பேசிக் கொண்டிருக்கிறான். போய் கேட்டேன், வாப்பட ஜனாதா நீங்க தொழுகிக்கணும் அல்லது நீங்க முன்னுக்கு வந்து தொழணும், ஏன் வெளியே நிக்கிறீங்கன்னு கேட்ட நேரத்தில் அந்த புள்ள சொன்ன பதில், இந்த வாப்ப பாவம், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்து புள்ளைக்கு தீன கொடுக்கலன்றதான் பெரிய கவலை ஆகிறது. அந்த மகன் சொன்னான், சுத்தம் இல்லை அசரத், எப்படி நான் பள்ளிக்கு வர? ஒரு பெண் சொன்னா பிரச்சனை இல்லை, ஒரு ஆண் சுத்தம் இல்லைன்னு சொல்றான். 15 மணி நேரம் அந்த மையத்து ஜனாதா வைக்கப்பட்டது, நீ சுத்தமாகறதுக்கு எவ்வளவு நேரம் போ? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பட ஜனாதாவை தொழணும்ன்ற எண்ணம் கூட இல்லாத குழந்தைகளை நாங்கள் பெற்று வச்சுக்கிறோம். குழந்தைகளுக்கு கோடிக்கு மேல கோடி எழுதிட்டு போறோம், எத்தனையோ பில்லினுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டு போறோம், எத்தனையோ கடைகளுக்கு எத்தனையோ ஃபேக்டரிக்கு மேலாவது ஓனர் ஆக்கிட்டு போறோம். ஆனா நாளைக்கு வாப்பட ஜனாதாவை தொழல்லண்டா, வாப்ப கபருக்கு போன அனுப்போனா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் குழந்தைகளுக்கு தீன கொடுக்கணும். நாங்கள் எவ்வளவு காசு பணத்திலே கூடிக்கொண்டு போறோமோ, உலகத்தினுடைய படிப்புகளை கூடிக்கொண்டு போறோமோ, இதே மாதிரி நாங்கள் தீனை அந்தந்த கட்டத்துக்கு ஏற்ற தீன், எந்தெந்த கட்டத்தில் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதை அந்தந்த நேரங்களில் செயல்படுத்தக்கூடிய மார்க்க சட்டங்களை, மார்க்கத்தினுடைய பத்துவாக்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் கோடிக்கு மேல கோடி சம்பாதித்தாலும் நஷ்டவாளிகள் அல்லாஹ் நல்லடியார்களே. நாங்கள் இன்றைக்கு அதாவது அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்துக்களை, செல்வங்களை, உடல் ஆரோக்கியத்தை இதையெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோம் துன்யால. இதை நாங்கள் தீனுக்கு செலவழிச்சால் அதிகமான மக்கள் இதில் ஏமாந்துட்டாங்க. ஒன்று இருக்குது எங்க உடலுடைய ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அமல் செய்யணும். உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை கிளப்லையும் ஹோட்டல்லையும் பீச்லையும் அல்லது வேற வேற முசீபத்துகள்லையும் கழிச்சிட்டு, அல்லது சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து பார்த்து கழிச்சிட்டு, அல்லது துனியாவை தேடுறதுல அலைஞ்சு அலைஞ்சு இந்த சிஹத்தை நாங்க உடல் ஆரோக்கியத்தை கழிச்சிட்டு, எப்ப அல்லாவுடைய ஏற்பாட்டில் எங்களுக்கு நோய் வருதோ அல்லது வயசாளி ஆயிட்டோமோ இப்ப ஒரு தடமாறுற அமல் செய்யறதுக்கு அன்று செஞ்ச நன்மை இல்லை. இப்ப ஆரோக்கியத்தில நன்மை செய்தால் இவர் ஏழாம போன காலத்துக்கு அல்ல அந்த ஆரோக்கியத்துடைய பறக்கத்தை நன்மை நல்லா கொடுப்பான். இதே போன்று ஓய்வு நேரங்கள், ஓய்வு நேரங்களை இன்றைக்கு எங்க பயன்படுத்துறாங்கண்டா, அந்த காலத்து சிறுவர்கள் சின்ன பிள்ளைகள் ஓய்வு நேரத்தை குறைந்தது விளையாட்டிலே கழித்தார்கள். இன்று ஓய்வு நேரங்கள் எல்லாம் நெட்லையும் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் போன்லையும் கேம்லையும் இதுல தான் அப்பாலிருந்து பேரப்புள்ள வரைக்கும் டைம் போகுது. சின்னது பெருசி வயசாளி 80 வயசு 8 வயசு எல்லாமே போன்லையும் லேப்டாப்லையும். அல்லாமே நல்லடியார்களே, எங்களோட நேரங்கள் எல்லாம் இதுல கடிதத்தை நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு வீட்டுல பேச்சு குறைஞ்சு போச்சு. ஏன் ஒவ்வொருத்தர கையிலையும் போன், எல்லாம் ஊம மாறி உட்கார்ந்து கொண்டு போன்ல தான் நிக்கிறாங்க, யாரும் யாரோடையும் பேசுறது இல்ல. அன்றைக்கு ஒரு மனிதர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார், அதுல வீட்டுக்கு போனா பொம்பளை பேசுறா இல்ல. நாங்க என்ன இல்ல பாருங்க, எப்ப பார்த்தாலும் போன் லைக்கிறாள், அவன் என்னோட பேசுறா இல்ல. நான் சொன்னேன் அதுக்கு யாரு குத்தக்காரன், நீங்க தான் குத்தக்காரன். எல்லாமே நல்லடியார்களே, இப்படி இன்றைக்கு எல்லா வீடுகள்ல சொந்த விஷயங்கள் பேசுறது கிடையாது. குடும்பங்களுக்குள்ளே அன்பான வார்த்தைகள், பாசமான வார்த்தைகள் பேசுவது கிடையாது. வீடுகளுக்குள்ளே மசூரா கிடையாது. எல்லோரையும் இந்த போன்லையும் இன்டர்நெட்லையும் அதுலையும் இதுலையும் தன்னுடைய ஓய்வு நேரங்களை கழித்து பாவங்களை தான் சம்பாதிக்கிறார்களே தவிர அதுக்கு மாற்றமா நன்மைகள் கிடைப்பது என்பது மிக குறைவாக இருக்கிறது. இதே போன்று பெரிய பெரிய லீவு கிடைத்த நாளிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், எல்லாரும் சேர்ந்து குடும்பம் குடும்பமாக கூட்டாளி மாறி யார் யாரெல்லாம் சேர்ந்து எங்கெங்கோ போய் தன்னுடைய காலங்களை நேரங்களை கழித்து விட்டு வருகிறார்கள். காசு பணம் ஹராத்துல பாவத்துல கழியுது, கால நேரங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துல கழியுது. நிறைய பார்க்கிறோம் நாங்கள், எல்லாத்தையும் செலவழிக்கிறாங்க. சிலருக்கு தெரியாது தன்னுடைய நேரத்தை நான் எங்க செலவழிக்கணும். பள்ளிக்குள்ள வந்து இருக்கிறது சரியான கஷ்டமா இருக்குது. 2 நிமிஷம் எகாமத்து லேட் ஆயினா மாதிரி நேரம் மறைச்சு பாக்குறான். ஆனா வெளியிடங்கள்ல எங்கெங்கோ போய் கால நேரங்கள் சும்மா வீணாக்கிட்டு வராங்க. காசு பணங்கள் பள்ளிக்கு கொடுங்க, மதரசாக்களுக்கு கொடுங்க, நல்ல விஷயங்களுக்கு செலவழிங்கண்டா அதுக்கு 1000 காரணம் காட்டுவார். மதரசா எல்லாம் தேவையா, பள்ளி போதாவா, அப்படி என்ன இப்படின்னு கேட்பார். ஆனா காசு பாவத்துல கழியுது, பாவத்துல. அந்நியர்களை சமாளிப்பதற்கு அவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு எங்க முஸ்லீம்கள் செலவழிக்கிறாங்க. அப்படி எல்லாம் சகவாழ்வு கிடையாது. சகவாழ்வு அந்நியனை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய மதஸ்தானங்களை கட்டி கொடுக்கவும் அவனுடைய இபாதத்துகள் வணக்கங்களுக்கு செலவழிக்கவும் அப்படி எல்லாம் சகவாழ்வு கிடையாது. அது கூடும் என்று பேசுறதும் கூடாது. எல்லாம் நல்லடியார்களே, சகவாழ்வுன்றது அப்பலாக்கல பண்புல அவன் இபாதத்துக்கும் அவன் வணக்கத்தலத்துக்கும் இப்படி பயந்து வாழக்கூடிய கோழைகள் அல்ல நாங்கள். இவ்வளவு கோழைகளாக அவனுடைய வணக்கத்தலத்தை உருவாக்கி நாங்கள் ஒரு முஸ்லீமா வாழணுமா? அல்லாவின் நல்லடியார்களே, எங்கெங்கேயோ காசு பணம் செலவழியுது வீண் நிறையமா அநியாயமாக. குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள், படிக்க வைப்பது தவறு என்று சொல்லல, படித்தவர்கள் அவசரமாக இது கோபமாக விளங்கிக் கொள்வாங்க. நாங்க படிப்பை பத்தி ஏதாவது பேசினா படித்தவங்களுக்கு சுருக்க கோபத்துல விளங்குறதுல ஒன்று, படிப்பு கூடும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனால் குழந்தைகளை படிக்க வைக்கும் போது ஈமானுக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் படிக்க வைக்கணும். பெண் குழந்தைகளை நாங்கள் படிக்க அனுப்புறோம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு, எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் ஹாஸ்டல்களில் தங்க வச்சு அந்த பிள்ளைகள் ஈமானை இழந்து கொண்டு அங்கிருந்து வராங்க. டாக்டராவோ லாயராவோ எப்படியோ வந்தா ஈமான் இல்லாமல் வருகிறாள். தொழுக கிடையாது, அந்நியனோட தொடர்பு. சில குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கணும், பாவமான செயல்களில் ஈடுபட்டு விட்டுதான் அந்த கேம்பஸ்ல இருந்து காலேஜில இருந்து வெளியே வராங்க. அதனால் ஈமானை இழக்கக்கூடிய படிப்பு எங்க சமூகத்துக்கு தேவையில்லை. இந்த படிப்பு ஈமானுக்கு மாற்றமான முறையில வருமெண்டா, அதுக்கு நாங்கள் நூத்துக்கு நூறு எதிரிகளான இப்போ நாங்கள் உளமாக்கியாங்க. நாங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுக்கு பாதகம் இல்லாத படிப்பு, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையில எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் படிக்க ஓத வைத்து அவர்களை தீண்டார்களாக நல்லவர்களாக மாற்றுவதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தான், இதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஓய்வை தந்தான், ஓய்வையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதே போன்று அல்லாஹ் காசு பணங்களை தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஏழையும் கூட போனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ரூபாய் செலவழிக்கிறான். எவ்வளவு இன்றைக்கு செலவாகுது போனுக்கும் நெட்டுக்கும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறது 1 ரூபா கொடுக்கிறது கஷ்டமா இருக்குது, 10 ரூபா கொடுக்கிறது கஷ்டமா இருக்குது. ஜகாத் அது ஒவ்வொருத்தருடைய தரம் இருக்குது. ஜகாத் பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், அவருடைய வசதிக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடமையாக இருக்கிறான். இது ஜகாத். சதகா என்பது பணக்காரர்கள், அடுத்தது ஆஜியார் மாறு முதலாளி மாறுதான் சதகா செய்யணும்ன்றது இல்ல, ஏழையும் சதகா செய்யணும். எனக்கு 100 ரூபாய் இருக்கிறதா, ஒரு 10 ரூபாவை சரி நான் சதக்கா கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 5 ரூபாவை சரி. 200 ரூபாய் இருக்கிறதா, ஒரு 10 ரூபாவை சரி நான் சதக்கா கொடுக்கணும். எல்லோரும் சதக்கா செய்ய கடமைப்பட்டவர்கள். இந்த ஜகாத் எங்களுடைய சொத்துடைய இன்சூரன்ஸ், சதக்கா எங்களுடைய உடம்புடைய இன்சூரன்ஸ். சல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்க சதக்கா கொடுங்கோ கெட்ட மௌத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், பலாய் முசீபத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட மேலாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஏழைகள், பணக்காரர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் சதக்காக்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். சதக்காக்களை கொடுத்து வரக்கூடிய முசீபத்துகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். நாங்கள் லட்சக்கணக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் கொடுத்து ரெடியாகிறோம், அதுக்கு முன்னால நாங்கள் சதக்காக்கள் கொடுத்துட்டோம்டா, இதெல்லாத்தையும் விட்டு நாங்க பாதுகாக்கப்படும். அதுக்காக டாக்டர் மார்க்க வச்சிருக்காங்க, எங்கட பிசினஸ் இல்லாமக்கலாம் மெம்பர்ல இருந்து அது சொல்லல. சதக்காவின் மூலமாக நோய்கள், அல்லாஹ் தஆலா நோய்களை விட்டும் பாதுகாப்பான். எனவே நாங்கள் நோயில தொந்தரவு படுறத விட சதக்காக்களை கொடுத்து எங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்டா, எங்கட சொத்துக்களை முழுக்க எங்கட பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுட்டு போறோம். முழுக்க ஒருத்தர் சொல்றார், ஒன்றும் இல்லாம பெட்டாக்கு வந்தேன், ஒரு கூலி வேலைக்காரன் ஐந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் போவ அலந்துல்லா சம்பாரிச்சு இப்ப சொந்த தொழில் வந்து ஒன்று ஒரு கடை ரெண்டு கடையாவி, ரெண்டு கடை மூணு கடையாவி, இப்ப கொழும்புல ஊடு 4 பிள்ளைக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்து இப்ப 4 பிள்ளைக்கும் ஊட்ட கட்டி கொடுத்தாச்சு, இப்ப எனக்கு நிம்மதி, இது புறம் மௌத்தானாலும் பரவல்ல அப்படின்னு சொன்னார். இப்போ 2 மாசத்துக்கு முந்தி நான் கேட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வேலை, நீங்க மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, அதைத்தான் கேட்கப்படாதீங்க, அதுதான் ஒரு மிஸ்டேக், அதுதான் ஒன்றும் செய்ய கிடைக்கல அப்படின்னு சில அவருடைய குறைபாடுகளை சொன்னார். நான் நீங்க இப்பயே மௌத்தா போக கூடா, சில நல்ல காரியங்களை செஞ்சுட்டு மௌத்தா போகணும்னு அவருக்கு சொன்னேன். எல்லாமே நல்லது யாருக்குறே, நாங்க சம்பாதிக்கிற முழு சொத்தும் குழந்தைகளுக்கு அல்ல, குழந்தைகளுக்கு தான் முழு சொத்தை நாங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போனா இந்த புள்ளவங்க நாளைக்கு நாங்க இல்லாத காலத்துல இந்த சொத்துக்களின் மூலமாக அல்லாஹ்வுடையதுல என்ன, அதாவது என்ன சதக்கா தான தர்மங்கள் செய்வாங்க, என்ன உறுதி எங்களுக்கு? நாங்க எங்க ஹயாத்திலேயே சதக்கா செய்து விட்டோம்டா, ஹயாத்திலேயே ஒரு மதரசாக்கு ஏதாவது கொடுத்துட்டோம், ஹயாத்திலேயே பள்ளிக்கு ஏதாவது கொடுத்துட்டோம், ஹயாத்திலே ஏழைகளுக்கு செலவழிச்சோம், ஹயாத்திலே நாங்க நோயாளிக்கு செலவழிச்சோம், ஹயாத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஓதுற பிள்ளைகளுக்கு அப்படின்னு செலவழிச்சோம்டா, நாங்க போக்கொள்ளே நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டுதான் நாங்க போறோம். எங்கட பிள்ளைகள நம்பவான இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா, இந்த கொழும்பு மாநகரத்திலே கொடிகட்டி பறந்த எத்தனையோ கோடீஸ்வரருடைய பிள்ளைகளுக்கு வாப்பா மௌத்துக்கு முன்னாலே சொத்துக்களை எழுதி கொடுத்து இன்றைக்கு வாப்பா கூலி விட்டு வைக்கிறார். கோடி கோடீஸ்வரர், கோடிக்கு மேல கோடி இருந்தவர்கள். இன்னைக்கு பத்தைக்கு வீடு வாங்கிக்கிறாங்க, இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய கஷ்டப்படுறாங்க. கண் முன்னாலே மகன்மார் சொத்துக்களை சீலடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு எங்க மௌத்துக்கு போறோம், ஹலாலா சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கணும். எங்களுடைய பேங்க்ல கொண்டு போய் வைக்காம பேங்க் லோன்லையும் வட்டியிலையும் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் சம்பாதிச்ச சொத்து முழுக்க குழந்தைகளுக்கு கொடுக்காமல் தீனுக்காக ஒரு பகுதியை கொடுத்துட்டு போங்கோ, ஒரு பள்ளியை கட்டிட்டு போங்கோ, ஒரு மதரசா உருவாக்கிட்டு போங்கோ, ஒரு மதரசாக்கு என்ற பங்கு கொண்டு போகணும். ஏன் மதரசாக்கள் நாங்கள் கணக்கெடுக்காம இருக்கிறோம்? பாடசாலைகளுக்கு செலவழிக்க முன்வாரோ கூடாதுன்னு சொல்லல, ஆனா அதுக்கு அரசாங்கமும் செலவழிக்கிறது. ஆனா மதரசாக்கள் அரசாங்கத்திட்ட கேட்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான், நாங்கள் மதரசாக்கள் தலைக்கு எடுக்கணும். மதரசாக்கள் 250 மாணவர்கள் ஓதுறாங்க, அவுலியாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள், தாச்ச தொடக்கூடிய மக்கள், நல்லவர்கள், பக்குவமானவர்கள், தீனை சொல்லக்கூடியவர்கள், இந்த மிம்பர்ல ஏறி எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய இமாம்களை, நல்லவர்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் எங்களுடைய நாட்டில் இருக்குது. இந்த மதரசாக்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் யோசிச்சு எங்களுடைய குழந்தைகளோட, மனைவியோட, குடும்பத்தோடு உட்கார்ந்து எங்களுடைய சொத்துல ஏதாவது ஒரு பகுதி இப்படி மதரசாக்களுக்கு கொடுப்போம். 3:30 to 4 o'clock அந்த பிள்ளையை எழும்பி தாய்ச்ச தொழுதட்டு அந்த சின்ன பிள்ளையை அல்லாஹ்விடத்தில், அல்லது யாரெல்லாம் அவருடைய இல்முக்கு உதவி செஞ்சார்களோ அவர்களுக்கு நீயும் உதவி செய்யலா, அவருடைய சொத்துல பலத்த செய்யலா அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய துவார எங்க சொத்துக்கு பங்கு வராதா, எங்களுக்கு பங்கு வராதா? நாங்க ஒவ்வொரு மௌத்தாகும் பொழுது இப்படியான பங்குதாரர்களாக ஆகுமே தவிர துனியாவுடைய லைன்ல பங்குதாரர்களாக என்ன பிரயோசனம் இருக்கிறது? அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், ஓய்வு, காசு, பணம், ஆற்றல் அத்தனையும் அல்லாஹ்வுக்காக செலவழித்து விட்டு நான் நீங்களும் பிரிய வேண்டும். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. வந்தவுடனே சொன்னார்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாயல், கெனல் ரோடு சொல்லக்கூடிய பள்ளி வாயல், அந்த பள்ளி வாயலுக்கு பக்கத்திலே ஒரு காணி விற்கப்படுகிறது அந்நியரின் மூலமாக. அந்த பள்ளி வாசலுக்கு கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல், அதாவது அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் தேவைப்படுகிறது. இன்னும் 15-20 நாட்கள் அதை எடுக்க சொல்லி அந்த மனிதர் சொல்லிவிட்டார், அல்லது வேறு யாருக்காக கொடுப்பதற்கு இருக்கிறார். எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் சொன்னது போல என்னுடைய ஒரு சொத்து அதுக்கு போனா நாளைக்கு சுஜூத் எத்தனை ஆயிரக்கணக்கான சுஜூது, ஆயிரக்கணக்கான திக்ரு, ஆயிரக்கணக்கான திலாவத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் எங்களை கவருக்கு அனுப்பி கொண்டிருப்பான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜும்மாவுக்கு பின்னாலே அவர் எலான் பண்ணுவார்கள், வசூல் செய்வார்கள். யாராவது ஒரு கோடீஸ்வரரோ அல்லது 2 பேரோ 3 பேரோ முன் வந்து இதை நாங்களே எடுத்துக் கொடுத்துருவோம் அப்படின்னு முன் வந்துட்டாங்கண்டா, அது உலகத்திலே பெரிய பாக்கியசாலிகள். இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் ஒன்றல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், புதிய புதிய கட்டிடங்கள் வாங்கி போடுறோம், என்னென்ன எல்லாம் செய்யறோம், அதாவது வலிமா என்ற பெயர்ல பெரிய அசிங்கங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு செலவழிச்சு சாப்பாட்டுக்கும் ஹாலுக்கும் ஹோட்டலுக்கும் செலவழிச்சு தேவையில்லாத செலவு செஞ்சு நாங்க மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் எடுக்கல, மோசமான பேர்களை தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அத்தனை காசு பணங்களையும் இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது, மதரசாக்கள், நல்லவைகள், நல்ல விடயங்களுக்கு நாங்கள் செலவழிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்நாளிலே காசு பணத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் மன்னித்து தருவானா, எங்கள் எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மன்னித்து தருவாயா, கண்மணியான தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயா, கண்ணியமான உஸ்தாத்மார்க்கு மக்கள் செய்வாயா, நம்மை யூட்டில் இருந்த கபராளிகளுடைய கபர்களை ஆசமாக்கிடுவாயா, எல்லாம் முஸ்லீம்களின் இஷ்டத்தை நீ பாதுகாத்துருவாயா, எல்லா நிலைமையும் நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் தருவாயா. வாஹர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.